அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஒரு சகோதரர், ஒரு மாற்று மத அன்பருடைய ஒரு சகோதரருடைய ஒரு கேள்வி அனுப்பி வச்சுருந்தார். அந்த பல கேள்விகள், அதில் ஒரு பிரதானமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த உலகம், படைப்பினங்கள், அண்ட சராசரங்கள் எல்லாமே ஒரு கடவுளால் படைக்கப்பட்டிருந்தால் அந்த கடவுளை படைத்தவன் யார்? அதுதான் அந்த சகோதரருடைய கேள்வி. அப்போ எல்லாமே படைக்கப்பட்டதுன்னு சொன்னால் அந்த கடவுளை படைத்தவன் யார் அப்படி என்ற ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்கிறாரு. அந்த சகோதரருக்கு ஒரு தெளிவு வழங்கும் முகமாக நான் இந்த பதிலை பொதுவாக பதிவு செய்கிறேன். என்ன ஒரு அடிப்படையில் மறந்துட்டார் அப்படி என்று சொன்னால், கடவுள் இருக்கிறது, கடவுள் தான் எல்லாவற்றையும் படைத்தார் அப்படி என்று சொல்லக்கூடியவங்களோட வாதம் என்னன்னு சொன்னால், கடவுள் என்பவன் படைக்கப்பட்டவன் இல்லை, அவனால் தான் எல்லா படைப்புகளும் உருவானது என்றது தான் வாதம். அவனால் தான் எல்லா படைப்புகளும் உருவானது, அவன் தான் படைத்தான். சிருஷ்டி ஒத்தன் இருக்கிறான், கடவுள் ஒத்தன் இருக்கிறான், இறைவன் ஒருவன் இருக்கிறான், படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான், அவனால் தான் எல்லா படைப்புகளும் உருவாகியது அப்படி என்றது தான் வாதம். இந்த வாதங்கள், இந்த வாத அடிப்படையில் தான் அது முன்வைக்கப்படுது. அந்த அடிப்படையில் தான் முஸ்லீம்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் படைத்தொருவன் இருக்கிறான், அவன்தான் இவைகளெல்லாம் படைத்தான், அவனுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், சிறந்த ஆழ்த்தணும், வணங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சகோதரருடைய கேள்வி என்னென்னு சொன்னால், படைத்தவனை படைத்தது யார் அப்படின்றது. இந்த கேள்வி அடிப்படையிலே தப்பு. என்ன வாதம் ஒருவர் வைக்கிறாரோ அந்த வாதத்திற்கு ஏற்ப தான் கேள்வி என்ன செய்கிறோம், கேட்கணும். அல்லது அந்த வாதமே என்னது, அப்படி ஒரு வாதமே உலகத்தில் இல்லை அப்படின்னு வாதிடணும். அப்படி இல்லாமல் அந்த வாதத்தில் என்ன சொல்லப்படுதோ அதை கவனிக்காமல் கேள்வி கேட்குறன்றது பிழை. எப்படி அது பிழைன்னு சொன்னால், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்களாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில், இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவைகள் அண்ட சராசரங்க, இவைகளை படைத்தவன் அல்லாஹ், இவைகளை படைத்தவன் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எங்களுடைய கொள்கையே என்ன, இறைவன் படைக்கப்பட்டவன் அல்ல, இறைவன் படைக்கப்பட்டவன் அல்ல, மற்ற அனைத்துமே படைக்கப்பட்டவைகள், அவைகள் இறைவனால் படைக்கப்பட்டவைகள், இப்படி தான் அதெல்லாம் உருவாகிச்சு, படைத்த ஒருவனால் தான் இதெல்லாம் என்ன செஞ்சிச்சு, உருவாகிச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் அப்போ இறைவனை படைத்தவர் யார்னு கேள்வியை நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா எங்களுடைய வாதமே என்னென்னு சொன்னால், படைக்கப்பட்டவைகள் இறைவன் அல்ல, எவன் படைத்தானோ அவன் தான் இறைவன் அப்படின்றது தான் எங்களுடைய வாதமே. அப்போ இந்த வாதத்தை மறுக்கிறவர் என்ன செய்யணும்னு சொன்னால், ரெண்டு வகையில் மறுக்கலாம் அவருக்கு. ஒன்றில், இப்படி ஒரு நம்பிக்கை மூடத்தனமான நம்பிக்கை அப்படின்னு அப்படி மறுக்கணும். வணங்கிட்டா எப்படி, இப்படி ஒரு நம்பிக்கை மூடத்தனமான நம்பிக்கை அப்படின்ற செய்யலாம், அவர் மறுக்கலாம். அல்லது என்ன செய்யலாம்னா, அதாவது இப்படி ஒரு வாதம், இப்படி ஒரு கேள்வியை இப்படி மறுக்கலாம். அல்லது இரண்டாவது அவர் என்ன செய்யலாம்னு சொன்னால், இறைவன் ஒருவன் இல்லை அப்படி என்று என்ன செய்யலாம், அந்த வாதத்தை வைக்கலாம். அதை விட்டு போட்டு நம்ம என்ன கேள்வி வைக்கிறோமோ, என்ன வாதம் வைக்கிறோமோ, அதுக்கு பதிலாக அதுக்கு நேர் எதிராக அந்த வாதத்தை புரிஞ்சு கொள்ளாமல் கேள்வி கேட்குறன்றது ஒரு தவறான அணுகுமுறை. ஏன்னா எங்களுடைய வாதமே, படைத்தவன் தான் இறைவன், படைக்கப்பட்டவைகள் படைப்புகள், அவைகள் கடவுளாக முடியாது என்பது தான் வாதம். அப்படி இருக்க இறைவனை படைத்தவன் யார்னு கேள்வி கேட்குறன்றது பிழையான ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ளணும். சரி, ஒன்று. இப்போ இரண்டாவது, இந்த வாதமே மூடத்தனம் அப்படி என்று சொல்லி சொல்கிற அடிப்படையில் அவர் அந்த கேள்வியை கேட்டிருந்தால், இல்லை இந்த வாதமே மூடத்தனம் அதனால தான் நான் அப்படி கேட்டேன், எது இறைவனை படைத்தவன் யாரன் அப்படி நான் என்ன செஞ்சேன் கேட்டதுக்கு காரணம் இப்படி இந்த கேள்வி வரும் அதில், அப்போ எனவே அது மூடத்தனமான வாதமாக இல்லையா என்ற அடிப்படையில் அவர் கேட்டிருந்தார்னு சொன்னால், அவரும் அதே மூடத்தனமான வாதத்தை வச்சிருக்கிறாருன்ற இடத்த நாங்கள் என்ன செய்யலாம், வணங்கப்படுத்தலாம். எப்படி, இப்போ அவர் என்ன சொல்கிறாருண்டா, படைத்தவன் உருவம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகமெல்லாம் தானாக உருவாகிச்சோன்னு சொல்ல வரார், அப்படித்தானே, இந்த உலகமெல்லாம் தானாக உருவாகியது. இப்போ எங்கிறது கேள்வி அப்படி என்ன சொன்னால், இந்த உலகமெல்லாம் உருவாகுவதற்கு முன்னால் இந்த படைப்புகள் அவைகளெல்லாம் உருவாகுவதற்கு முன்னால் என்ற ஒரு சந்தர்ப்பம் இருந்ததா? இந்த உலகம் தானாக உருவாகிச்சு அப்படி என்று சொன்னால், தானாக உருவாகுவதற்கு முன்னால் எப்படி இருந்தது அதை சொல்லணுமா இல்லையா? அப்போ அவர் ஏதோ ஒன்றை சொல்ல வந்தார்ன்னு சொன்னால், அந்த நிலைக்கு முன்னால் என்ன இருந்தது நம்ம திருப்பி கேட்போம். இல்லை அதுக்கு முன்னால் எல்லாமே வந்து என்னது, ஒரு அணுவாக ஒட்டி எதுவுமே இல்லாமல் சாதாரணமான ஒரு, அதாவது எல்லாமே சேர்ந்த ஒரு உலகம், உலகம் ஒன்றிருக்காமல் எல்லாமே ஒன்று சேர்ந்த ஒன்றாக இருந்து அது பிளவாகி என்னது அந்த பிக் பேங் தியர் என்ன மாதிரி வெடித்து செதறியது அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னால் அந்த ஒட்டி சேர்ந்து இருந்ததுன்னு அப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கு முன்னால் என்ன நிலை இருந்தது அப்படின்னு நம்ம திருப்பி கேட்போம். அப்போ எப்படியோ அவர் என்ன செய்ய போகிறான்னு சொன்னால், அதுக்கு முன்னால் ஒரு நிலை, அதுக்கு முன்னால் ஒரு நிலை, அதுக்கு முன்னால் ஒரு நிலை, அதுக்கு முன்னால் ஒரு நிலைன்னு சொல்லிக்கொண்டே போவார். அப்போ இப்போ எங்களது கேள்வி என்னென்னு சொன்னால், ஆரம்ப நிலை என்ன,
ஆரம்ப நிலை என்னென்னு சொல்லணுமா இல்லையா? ஆரம்ப நிலை இதுதான்னு சொன்னால் அதுக்கு முன்னால் என்ன நம்ம திருப்பி கேட்போம். எந்த நிலையை நீங்கள் சொன்னாலும் சரி, அதற்கு முன்னால் என்னன்ற ஒரு நிலையை நம்ம என்ன செய்வோம், திருப்பி கேட்போம். அப்போ இது இந்த அடிப்படையிலையும் இது என்ன செய்யும், அப்போ ஒரு மூடத்தனமான கேள்வியாக அது மாறும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், ஒரு இடத்துல நிறுத்தல் என்றது தான் இங்கே பேச்சையாக இருக்கணுமே தவிர, மற்றபடி அதுக்கு முன்னால் என்னன்னு நாங்களும் கேட்கலாம், நீங்கள் வந்து இறைவனை படைச்சவையான்னு நீங்களும் கேட்கலாம். ஆனால் அப்போ ரெண்டுமே மூடத்தனமான வாதமண்டாகிடும். நீங்கள் மூடத்தனமான வாதத்துக்கு எதிராக வைக்கக்கூடிய அந்த அம்சம் ஒரு மூடத்தனமான வாதமாக இருக்கிறது என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடும், அது போய்விடும். அதனால் ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அணுகணும் என்பது தான் மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்போ எதை நீங்கள் எடுத்தாலும், நம்ம ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து இல்லை, ஒரு ஸ்டெப் வைக்கிறோம் அந்த இடத்துல, படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்ட்டோம். அப்போ இது அறிவுபூர்வமாக இருக்குதா இல்லை அதுக்கு முன்னால் ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னால் ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னால் ஒன்று இருக்குது அப்படி என்று சொல்லி கொண்டு போகிறதே அறிவு என்னது, அதாவது அறிவுபூர்வமானதாக இருக்குதா? ஏன்னா உங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த வகையிலையும் நிறுத்த இல்லாமல் போகும். அது வந்து சும்மா போய்கொண்டே இருக்கும். அது வாதத்துக்கு அடிப்படையில் ஏதாவது ஒரு முண்டான நீங்கள் ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கணும்னா அது அர்த்தபூர்வமாகவும் என்ன செய்யாது, இருக்காது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அப்படி என்று சொல்கிற ஒரு ஸ்டெப்பை நம்ம வைக்கிறோம். அப்போ நீங்கள் ரெண்டாவது முறையில் என்ன கேள்வி கேட்கலாம்னு சொன்னால், படைத்தவன் ஒருவன் இல்லை, இன்னென்ன ஆதாரங்கள், படைத்தவன் இருக்க முடியாது, இப்படி வேணும்னா கேட்கலாம். சரியா, படைத்தவன் இப்படி இருப்பானா, படைத்தவன் இப்போ படைத்தவனுக்கு எப்படி, படைத்தவன் ஒன்று இருக்கிறதுக்கு எப்படி சாத்தியம், இந்த அடிப்படையில் நீங்கள் கேள்வி கேட்கலாமே ஒழிய, படைத்தவனை படைத்தவன் யாருன்னு கேள்வி கேட்டால் அதே கேள்வி தான் நம்ம திருப்பி என்ன செய்வோம், உங்களிடத்தில் கேட்க போகிறோம். அப்போ முன்னால் என்ன ஆரம்ப நிலை என்னென்னு சொல்லுங்கள். ஒரு ஆரம்ப நிலையை சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னால் ஏன் ஆரம்ப நிலை இல்லை அப்படின்னு கேட்போம். அதுக்கு முன்னால் ஏன் ஆரம்ப நிலை இல்லை இப்படி என்று கேட்டுக்கிட்டே வருவோம். அதில் எந்த விதமான அதாவது அர்த்தமுள்ள பதிலையும் உங்களுக்கு சொல்ல முடியாது. நாங்கள் சொல்லக்கூடிய வாரத்தில் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்கின்ற ஒரு கேள்வி அதில் என்ன செய்யுது, நம்ம விளங்கப்படுத்துகிறோம். படைத்தவன் ஒருவன் இருந்து படைப்பது அறிவுபூர்வமானதா, எதுவுமே என்னது அதுக்கு முன்னால் அது கொண்டு அதுக்கு முன்னால் உண்டு அதுக்கு முன்னால் உண்டு ஒன்று சொல்லிக்கொண்டு போகிறது வந்து அர்த்தபூர்வமானது, அல்லது அதுக்கு முன்னால் உண்டு இல்லை என்று சொல்லிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் சும்மா அமைதியாக இருக்கிறது அர்த்தபூர்வமானதா? இதுதான் நீங்கள் கேள்வியாக முதலாக என்ன செய்யணும், நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே அடுத்த கேள்வியாக நீங்கள் என்ன கேட்கணும்னு சொன்னால், இது சரி என்று சொன்னால் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்களாக இருந்தால் அதை நான் விளங்கப்படுத்துவேன். அடுத்த கேள்வியாக உங்கள்கிட்ட இது நியாயமாக வரும்னு சொன்னால், படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்கின்ற அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி அப்படி நீங்கள் விளங்கப்படுத்தணும். படைத்தவன் ஒருவன் இருக்க சாத்தியமில்லை, ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே தானாக தான் உருவாகுது அப்படி என்று சொல்லணும். அல்லது ஏதாவது ஒரு அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், நீங்கள் அந்த படைத்தவனை நோக்கிய கேள்வியை கேட்பீங்களாக இருந்தால் அப்போ விளங்கப்படுத்தலாம். அதை விட்டுட்டு படைத்தவனை படைத்தவன் யாருன்னு நீ கேள்வி கேட்டிங்கன்னா, நாங்கள் வாதமே அப்படி வைக்கலையே, படைக்காதவன் தான் இறைவன், அதாவது படைக்கப்படாதவன் தான் இறைவன்னு சொல்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் ஒருத்தன் வாதம் வைக்கிற இடத்துல அதுக்குத்தான் கேள்வி கேட்கணுமே ஒழிய, எப்படி ஒருவன் படைத்திருக்க முடியும் இப்படித்தான் கேள்வி கேட்கணுமே தவிர, அதை விட்டு போட்டு திருப்பி நம்மளும் உங்கள்கிட்ட திருப்பி அதே கேட்குற மாதிரி நீங்கள் கேட்க வேண்டி வந்துச்சுன்னா இது ரெண்டில் எது அறிவுபூர்வம் என்ற ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யும், அதில் வந்து நிற்கும். இது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் இதை கேள்வி, இந்த உலகத்தில் வந்து இந்த மாதிரியான அதாவது சுழல்வாதம் என்கின்ற அமைப்பிலான கேள்விகள் நிறைய இருக்கும். அப்போ எனவே நாங்கள் வைக்கக்கூடிய முற்றுப்புள்ளி சிறந்ததா, நீங்கள் வைக்கக்கூடிய முற்றுப்புள்ளி சிறந்ததான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வைக்கக்கூடிய முற்றுப்புள்ளி படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்கின்ற வாதத்தோடு வைக்கக்கூடிய அந்த முற்றுப்புள்ளி வந்து மிக சிறந்த ஒரு நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். எனவே நீங்கள் எதை கேள்வி கேட்கலாம்னு சொன்னால், படைத்தவன் ஒருவன் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே, எந்த வகையில் படைத்தவன் இருக்கிற சாத்தியம் என்கின்ற அமைப்பில் வாதங்களை வைக்கலாம். இது இந்த அடிப்படையில் இல்லை, இந்த அடிப்படையில் இல்லை, இந்த அடிப்படையில் இல்லை என்ற வாதம் வைக்கிறான். அதுதான் உங்களுக்கு என்னது ஒரு அறிவுபூர்வமான வாதம், அதாவது அது அறிவுபூர்வம் என்கின்ற இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக அதுதான் இருக்கும் என்பதை அந்த சகோதரருக்கு நான் விளங்கப்படுத்திக் கொள்கிறேன்.